பொது காலம் 25 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒரு நாள் பயணத்திற்கு முன்பதிவு செய்வதற்கு நான் வரிசையில் நின்று கொண்டிருந்தேன். வரிசை மிக நீளமாக இருந்தது. அவ்வளவு கூட்டம் இருந்தும் ஒரே ஒரு அலுவலர் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தார். எப்படியும் நான் அந்த முன்பதிவு ஜன்னல் பக்கம் செல்ல இன்னும் அரை மணி நேரம் ஆகும் என்று தெரிந்தது. வேறு வழியின்றி நான் கொண்டு வந்திருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அரை மணி நேரம் சென்றது. நான் பதிவு செய்யும் ஜன்னலை நெருங்கிவிட்டேன். நான் தான் அடுத்தது. அந்த நேரம் பார்த்து மற்றொரு அலுவலர் அடுத்த ஜன்னலை திறந்தார். எனக்கு பின் வரிசையில் நின்று கொண்டிருந்த பலர் அந்த ஜன்னலுக்கு சென்றனர். முன்பதிவை ஆரம்பித்தனர். எனக்குள் ஏகப்பட்ட எரிச்சல், கோபம்.
அன்பு நெஞ்சங்களே, வீட்டுக்கு திரும்பியதும் ஏன் எனக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது என்று கொஞ்சம் ஆராய்ந்தேன். நான் வரிசையில் நிற்க ஆரம்பித்தபோது எப்படியும் நான் வந்த வேலை முடிய அரை மணி நேரமாகும் என்று தீர்மானித்து விட்டேன். அதேபோல் அரை மணி நேரம் சென்றதும் என் வாய்ப்பு வந்தது. என் வரிசையில் யாரும் குறுக்கே புகவில்லை. என் வாய்ப்பை வேறு யாரும் பறித்துச் செல்லவில்லை. ஆனால் அடுத்த ஜன்னல் திறந்ததால் எனக்கு பின் வந்து வரிசையில் நின்ற சிலர் எனக்கு ஈடாக அல்லது எனக்கு முன்னதாக வாய்ப்பு பெற்றனர். இதை கண்டு நான் ஏன் எரிச்சல் கொண்டேன்? எனக்கு பின் வந்தவர்கள் என்னைப் போல் நேரத்தை வீணாக்கவில்லை என்ற கோபமா, அல்லது அவர்களுக்கு என்னைவிட கூடுதல் அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டதே என்று கோபமா? நியாயமாக பார்த்தால் எனக்கு பின் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் அரை மணி நேரமாவது அந்த வரிசையில் நின்றிருக்க வேண்டும் இல்லையா?
அன்பு நெஞ்சங்களே, நியாயமாக பார்த்தால் என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொள்ளும் நீதி நியாயங்கள் எல்லாம் நம்மை விட மற்றவர்கள் அடையும் அதிர்ஷ்டத்தை பார்த்து நாம் அடையும் பொறாமையை நியாயப்படுத்த நாம் சொல்லிக்கொள்ளும் சாக்குப்போக்குகள். என் எரிச்சல் கோபம் எல்லாம் எனக்கு ஒன்றை மட்டும் மிக தெளிவாக சொல்லித்தந்தன. என் மனம் இன்னும் கொஞ்சம் பறந்து விரிய வேண்டும் என்ற உண்மையை இந்த கோபம் எனக்கு உணர்த்தியது. அன்பு இதயங்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லியிருக்கும் ஓமையை நினைத்து பார்க்கும்போது இதே போன்றதொரு கோபம் தலை தூக்கியதை மீண்டும் உணர்ந்தேன். நாள் முழுவதும் உழைத்தவருக்கும் நாள் இறுதியில் வந்து ஒரு மணி நேரம் உழைத்தவருக்கும் ஒரே அளவு கூலி கொடுக்கும் ஒரு முதலாளியை பற்றிய ஓமை இது. இந்த ஓமையை முற்றிலும் புரிந்து கொள்வது கடினம் என்று ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறியுள்ளனர். எனவேதான் இந்த ஓமை ஒரே ஒரு நற்செய்தியில், அதாவது மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே உள்ளது என்பது அவர்களது கணிப்பு.
தேவ அன்பு பெரியதே, அது தாய் அன்பிலும் உயர்ந்ததே. உள்ளங்கையில் உன்னை வரைந்த அன்பு கள்ளமில்லாமல் தாங்கும் அன்பு. தேவ அன்பு பெரியதே.
அன்பு நெஞ்சங்களே, தன் திராட்சை தோட்டத்தில் பணி செய்ய ஆட்களை தேடிச் செல்லும் ஒரு முதலாளியின் கதை இது. காலை 6 மணி முதல் அவர் ஆட்களை பணிக்கு அமர்த்துகின்றார். மாலை 5 மணி வரை ஆட்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றனர். மோசேயின் சட்டப்படி எந்த ஒரு தொழிலாளிக்கும் மாலை 6 மணிக்கு கூலி கொடுக்கப்பட வேண்டும். தொழிலாளிகள் ஒவ்வொரு நாளும் ஊதியம் பெற்றால்தான் அவர்கள் வீட்டில் உணவு இருக்கும். எனவே அவர்களுக்கு மாலை 6 மணிக்கு கூலி கிடைத்தால்தான் அவர்களால் இரவு உணவை தன் மனைவி மக்களுக்கு வாங்கிச் செல்ல முடியும் என்ற எண்ணத்தில் இந்த சட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. எனவே ஓமையில் வரும் முதலாளி மாலை 6 மணி ஆனதும் தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்க துவங்குகின்றார்.
அன்பு இதயங்களே, மோசே வழங்கிய இந்த பரிவுமிக்க சட்டத்தை பற்றி சிந்திக்கும்போது இன்று நிகழும் பல அவலங்கள் மனதை காயப்படுத்துகின்றன. தங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்காமல் பசியும் பட்டினியுமாக படுக்கச் செல்லும் பல குடும்பங்களை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கலாம். வறியோரின் வயிற்றில் அடிப்பவர்கள் வளமாக வாழ்ந்துவிட முடியாது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்று ஜெபிப்போம். இனி தொடர்ந்து இந்த உவமையை இயேசுவின் வார்த்தைகளிலேயே கேட்போம்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 20. மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார்.
அன்பு இதயங்களே, இயேசுவின் எல்லா உவமைகளிலும் புரட்சிகரமான புரட்டி போடுதல் நிகழ்கின்றது. இந்த உவமையிலும் புரட்டி போடுதல் நடந்துள்ளது. அன்பு நெஞ்சங்களே, நமது எண்ணப்படி அந்த முதலாளி யாருக்கு முதலில் கூலி கொடுத்திருக்க வேண்டும்? காலையிலிருந்து வேலை செய்தவர்களுக்கு முதலில் கூலி கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் இறுதியாக வந்தவர்களுக்கு முதலில் கூலி கொடுக்கச் சொல்கின்றார். இந்த உவமையின் புரட்சி இங்கு ஆரம்பமாகின்றது. ஒரே 1 மணி நேரம் உழைத்த அவர்களுக்கு 1 நாள் முழுவதற்குமான கூலி, அதாவது 1 தெனாரியம் கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தலைகால் புரியாத ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அன்பு இதயங்களே, காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை உழைத்தவர்களுக்கும் இதை கண்டு மகிழ்ச்சி. அவர்களுக்கு வேறொரு வகையில் மகிழ்ச்சி. 1 மணி நேரம் உழைத்தவர்களுக்கே 1 நாள் கூலியான 1 தெனாரியம் கிடைத்தது என்றால், தங்களுடைய 12 மணி நேர உழைப்பிற்கு 12 தெனாரியம் கிடைக்கலாம் என்று அவர்கள் மனம் கணக்கிட்டிருக்கும். எனவே அவர்களும் ஆனந்த எதிர்பார்ப்பில் நின்று கொண்டிருந்தார்கள்.
ஆனால் நடந்தது என்ன? அவர்களுக்கு பேசப்பட்ட 1 நாள் கூலியான 1 தெனாரியம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. தொழிலாளிகளின் கண்ணோட்டத்தில் இது அநியாயம், அக்கிரமம், அநீதி. நமது கண்ணோட்டத்திலும் அவர்களது ஏமாற்றமும் கோபமும் நியாயமாக தெரிகின்றது. ஆனால் முதலாளியின் கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால், உழைத்த எந்த தொழிலாளியையும் அந்த முதலாளி ஏமாற்றவில்லை, அவர்கள் வயிற்றில் அடிக்கவில்லை. அனைவருக்கும் நியாயமான பேசப்பட்ட கூலியையே கொடுத்தார். இறுதியில் வந்தவர்களுக்கு நீதி, நியாயம் என்ற கணக்கையெல்லாம் தாண்டி தாராளமாக கொடுத்தார். முதலாளி காட்டிய தாராள குணம், நீதி இரண்டையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை பணியாளர்களால். நாமும் இவற்றை புரிந்து கொள்ள இயலாமல் தவிக்கின்றோம் என்பது உண்மைதானே.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைவனின் அன்பு அளவற்றது, நிபந்தனையற்றது என்பதையெல்லாம் சிந்திக்கும் போது அவரது நீதி எங்கே என்ற கேள்வி எழுகின்றது. அவர் நீதியானவர் என்பதை வலியுறுத்தும் போது அவர் அன்பு எங்கே போயிற்று என்ற சந்தேகம் எழுகின்றது. நமது கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வகையில் இயேசு சொல்லும் உவமைகள் அமைந்துள்ளன. இந்த உவமைகள் வழியாக இயேசு நமக்கு காட்டும் கடவுளும் நமது எண்ணங்களில் வளர்ந்துள்ள கடவுளும் மாறுபட்டவர்கள். அன்பு இதயங்களே, இந்த உவமையின் இறுதியில் அந்த முதலாளி கேட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை கவனமாக கேட்போம்.
தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா?
நான் கடவுளாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்று அன்புள்ளங்களே, கடவுள் நம்மை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? கடவுளை கடவுளாக இருக்க விடாமல் நமது எண்ணங்களின்படி அவரை பலவிதங்களில் வளைத்து நெளித்து விடுகின்றோமோ என்று அஞ்சுகின்றேன். அளவு கடந்த அன்பும் தரமறியாது வழங்கும் தாராள குணமும் கொண்டவர் இறைவன். உண்மைதான். நீதியோடு நடுநிலையோடு செயல்படுபவர் இறைவன். உண்மைதான். இவ்விரு குணநலன்களையும் தனித்தனியே சிந்திக்கும் போது பிரச்சினைகள் ஏதும் இல்லை. ஆனால் இறைவனின் அன்பையும் நீதியையும் இணைத்து பார்க்கும்போதுதான் பிரச்சினைகள் ஆரம்பமாகின்றன.
அன்பு நெஞ்சங்களே, கடவுளின் அளவுகடந்த அன்பையும் நீதியையும் இணைக்க முடியாமல் தவிப்பது நாம் தான், கடவுள் இல்லை. கடவுள் தன் நீதி இருக்கை மீது அமர்ந்து தீர்ப்பு சொல்வதற்கு முன் நாம் கடவுளின் இடத்தை எடுத்துக்கொண்டு நம்மை சுற்றியுள்ள பலருக்கு தீர்ப்புகள் வழங்கிவிடுகின்றோம். இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் வழங்கிய தீர்ப்பைத்தான் கடவுளும் தருவார் என்றும் முடிவு செய்து விடுகின்றோம். அந்த நேரத்தில் கடவுள் தனக்கே உரிய அழகுடன் தன் நீதியையும் அன்பையும் தாராள குணத்தையும் இணைத்து முடிவுகள் எடுக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றோம். இறுதியில் வந்தவர்களுக்கு நமக்கு இணையான அல்லது நம்மைவிட உயர்ந்த நன்மைகளை செய்யும்போது நாம் ஏமாற்றம் அடைகின்றோம், முணுமுணுக்கின்றோம், கோபம் கொள்கின்றோம். கடவுள் நம் பக்கம் திரும்பி, நான் கடவுளாயிருப்பதால் உனக்கு பொறாமையா என்று கேட்கின்றார். நம் பதில் என்ன?
அன்ப இதயங்களே, கடவுளை கடவுளாகவே இருக்க விடுவோம். அப்போது நமக்கும் அந்த தெய்வீக இயல்பில் ஒரு சிறு பங்காவது கிடைக்கும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.